ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பகவான் தன்னுடைய பக்தர்களுக்கு நிச்சயமா ஏதான ஒரு விதத்திலே அனுகிரகம் பண்ணுவான். அந்த மாதிரிதான் திருக்கோளூர் பெண்பிள்ளைக்கு ஒரு அனுகிரகம், யதிராஜர் சுவாமி ராமானுஜரிடத்துல பேசுற ஒரு பாக்கியத்தை சுவாமி கொடுத்துட்டான். பெரியவாளை பாக்கிறதே பெரிய விஷயம்னு பெரியவாளை நினைச்சோம்னா அதை விட பெரிய விஷயம். அந்த பெரியவாளை தரிசனம் பண்றது அதை விட பெரிய விஷயம். தரிசனம் பண்ண பெரியவா நம்மிடத்துல பேசுறது அதை விட பெரிய விஷயம். அதுலயும் நம்ம பேசுறது அவர்கள் கேட்கறது ரொம்பவே பெரிய விஷயம். இது எல்லாமே பெண் பிள்ளைக்கு ரொம்ப அழகா கிடைச்சிடுத்து. தாமிரபரணி நதிக்கரையில ஒரு சின்ன குக்கிராமம் தானே திருக்கோளூர், திவ்ய தேசம், ஆனா கிராமம். ஆனா அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு பெண் பிள்ளைக்கு எப்பேற்பட்ட பகவத் விஷய ஞானம். ஆனா உலகத்துல பல விஷயங்களை பத்தி ஒரு ஞானம் இருக்கும், ஆனா பகவத் விஷயத்தை பத்தியதான ஞானம் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். அந்த ஞானமும் தெளிவா இருக்கு. மயர் வர மதிநலம் அப்படின்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி சந்தேகமில்லாத தெளிந்த நல்லறிவு. அந்த நல்லறிவை அழக அவள் பேசுறா. யதிராஜ சுவாமி ராமானுஜர் ஜோரா கேட்டிருக்கார். இங்குண்டென்றேனோ பிரகல்லாதனை போலேன்றார், இங்கில்லை என்றேனோ ததிபாண்டனை போலே அப்படின்றார். அடுத்த வாக்கியம் சொல்றா ரொம்ப அழகா, காட்டுக்கு போனேனோ பெருமாளை போலே. இந்த வாக்கியம் இதுக்கு முன்னாடி ஒரு வாக்கியத்துல அதுதான் நம்பர் வாக்கியம், நீங்க கண்டுபிடிங்கோ. யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலே அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்ற. ஒரு க்ளூ வேணா தரேன், 10-20 இந்த வாக்கியம் வரும். அது 10-15 15-20 நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பெருமாளை பத்தி ஒரு வாக்கியம்னா இது ஒண்ணுதான். இந்த ரெண்ட தவிர மீதி 79 வாக்கியங்களும் பக்தர்கள், ஆழ்வார்கள், ஆச்சாரிய புருஷர்கள், தாயார் இவாளை பத்தி தான். காட்டுக்கு போனேனும் பெருமாளை போலே. பெருமாள் காட்டுக்கு போன பெருமாள் அப்படின்னா சக்கரவர்த்தி திருமகனான ராமச்சந்திரமூர்த்தி தான். ராமன் மனுஷர்கள் எப்படி வாழணும்னு வாழ்ந்து காட்டுறதுக்காக வந்த ஒரு அவதாரம். அதனாலதான் எல்லாருமே கொண்டாடும்படியான ஒருத்தன் ராமச்சந்திரமூர்த்தி. தர்மம்னா இப்படித்தான், மனைவி நடத்தலன்னா இப்படித்தான், பிரஜைகள் இடத்துலன்னா இப்படித்தான். எல்லா இடத்திலையும் எந்தெந்த அளவுல பழகணும் அப்படின்னு தெரிஞ்சு பார்த்து பழகி நமக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஒரு அவதாரம். ஆச்சரியமா திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் பெருமாளுடைய விஷயத்தை புரிஞ்சுண்டு அவள் பேசுறாள். ஜோரா சொல்றாள், காட்டுக்கு போனேனோ பெருமாளை போலே. பகவான் ராமச்சந்திரமூர்த்தி 24 வயசாயிடுத்து பகவானுக்கு, அழகா கல்யாணம் எல்லாம் 12 ஆயாச்சு. 14 சுவாமி இருக்காரு அயோத்தியால. ராமனுக்கு 26 ஆன உடனேயே அழகா தசரத சக்கரவர்த்தி முடிவு பண்றார். ராமனுக்கு அழகா யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுடலாம் அப்படின்னு தீர்மானம் பண்றார். வசிஷ்டர் பெரியவா பாக்கெட் எல்லாம் பேசினா எல்லாரும் நல்ல காரியம்னு சொல்லிட்டார். உடனே அடுத்த நாள் சபையில தசரத சக்கரவர்த்தி சொல்றார், இந்த மாதிரி ராமன யுவராஜனாக நியமனம் பண்ணலாம்னு நான் நினைச்சிருக்கேன், உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லுங்கோ அப்படின்னு சபையில இருக்க எல்லா ஜனங்கள் மந்திரிகள் எல்லார்கிட்டையும் கேக்குறான். அப்ப உடனே எல்லா ஜனங்களும் ஜோரா கரகோஷம் பண்ணால கை தட்டி ஜெயவஜீபவ, என்னைக்கு யுவராஜ பட்டாபிஷேக தினம் அப்படின்னு. உடனே அவள்லாம் சத்தம் போட்டு அப்படி ஜெய்ஹோன்னு சொன்னதுல கட்டடங்கள்லாம் கலகலத்து போச்சா. அப்படி ஆர்ப்பரிச்சாள் ராமனுடைய யுவராஜ்ய பட்டாபிஷேகம் அப்படின்னு. அப்ப தசரதன் பார்த்தாராம், அப்படி ஒரு சந்தோஷமா பார்த்தார், பரவாயில்லையே என் பிள்ளைக்கு என்ன ஒரு சப்போர்ட் இருக்கு ஜனங்களிடத்துல, ஜோர் ஜோர் ஜோர். அப்பாடா இருந்தாலும் தன் பிள்ளையுடைய பெருமையை மற்றவா சொல்லி கேட்கணும்னு ஒரு ஆசையம். உடனே தசரத சக்கரவர்த்தி அழகா சபையில் இருக்கிறவளை பார்த்து சொன்னாராம், நான் உங்களுக்காகவே இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கேன். ராமன்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து 60,000 வருஷங்களா நான் உங்களை காப்பாத்திட்டு வரேன். ஒரு நாள் கூட உங்களுக்கு ஒரு துக்கம் வரா மாதிரி நான் கவனிச்சுட்டதே கிடையாது. நான் சொன்னா கூட இல்ல இல்ல, இப்ப ஒன்னும் அவசரம் இல்ல. ராமன் சின்ன பையன், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்லாம ஏ கழவா ஒழிஞ்சு போ அப்படின்னு சொல்ற மாதிரி இப்படி கரகோஷம் பண்றேல, அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னாராம் தசரத சக்கரவர்த்தி. உடனே ஜனங்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சொன்னாலும், நீ பண்ண ஒரே ஒரு தப்பு, இவ்வளவு சமத்தா ஒரு பிள்ளைய பெத்ததுதான், இவ்வளவு சமத்தா உன்னை யார் ஒரு பிள்ளைய பெத்துக்க சொன்னா. உடனே தசரத பார்த்தாலும், அப்படி என்ன சமத்தா பண்ணிட்டான் என் பிள்ளை. உடனே ஜனங்கள் சொன்னாலும், என்ன பண்ணல, வியசனேஷு மனுஷ்யானாம் பிருஷம் பவதி துக்கிதக. ராமன் எப்படி தெரியுமா, எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லதுன்னா முதல்ல நிக்கிறதும் ராமன் தான், எங்க வீட்டுல ஏதாவது ஒரு விசேஷம்னா முதல் ஆளா வர்றதும் ராமன் தான், எங்களுக்கு ஏதான ஒரு துக்கம்னா முதல்ல வந்து ஒத்தாச பண்றதும் அதே ராமன் தான். வியசனேஷு மனுஷ்யானாம் பிருஷம் பவதி துக்கிதக, எங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்து அந்த இடத்துல முதல்ல நிப்பான், அது எங்களுக்கு சரியா போன பிறகு கூட வருத்தப்படுறான், சே அன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டே இவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு, எங்களுடைய முடிஞ்சு போன கஷ்டத்துக்கு கூட அவ்வளவு தூரம் பரியும்படியான ஒரு கருணையுள்ள ஒரு ஹிருதயம் ராமச்சந்திர மூர்த்திக்கு. அப்ப அப்பேற்பட்டவன் ராஜனா இருந்தா எங்களை எப்படி தாங்குவான், எங்களுக்கு என்ன குறைன்னு நாங்க சொல்ல வேண்டாம், அவனே பார்த்து பண்ணிடுவான் அப்படின்னாலாம். அத்தனை வசதி பகவான் ராமன் கேட்ட உடனே தசரதன் அவளை சந்தோஷப்பட்டார். அழகா நாளெல்லாம் குறிக்கிறா பகவானுடைய பட்டாபிஷேகத்துக்காக, ஊர்ல இருக்கவா உலகத்துல இருக்கவா எல்லாருக்கும் சொல்லி அனுப்புறா, புனிதமான ஜலம் எல்லாம் வந்தாச்சு, எல்லாம் ஊரே ஆனந்தத்துல தலைக்கிறது. அப்ப ஆறு ரோகா எதிர்ச்சையா அப்படின்றார். அழகா அப்ப ஒருத்தி எதேச்சையா, என்னடா அது ஊர் முழுக்க அது ஆர்ப்பாட்டமா இருக்கே அப்படின்னு சொல்லி மாடிப்படிகள்ல கஷ்டப்பட்டு ஏறினாளாம். யார் அப்படின்னா கூணி மந்தரை. எதோ ஜாதா, அவளை பத்தி வால்மீகி சொல்றார், எங்கேயோ பிறந்தவள் தானே அப்படின்றார். அவளை அழகா அந்த கூணி மாடி மேல ஏறி அங்கேந்து பாக்கறா, எல்லா பக்கமும் ராமனுடைய பட்டாபிஷேகத்துக்கான ஏற்பாடு நடக்கிறது. உடனே அவளுக்கு எங்கிருந்தோ ஒரு கோபம் வந்துடுத்தான், வேகமா போய் கைகேயி மனசை கெடுக்கிறாளாம். கைகேயி கிட்ட முதல் முதல்ல ராமனுக்கு பட்டாபிஷேகம் நாள் குறிச்சிருக்கா அப்படின்னு சொன்னவளே மந்தரதான். அத கேட்ட உடனே கைகேயி அழகா கழுத்துல இருக்கிற மாலைய கழட்டி கொடுக்கறா, அத்தனை ஆச்சரியமா முத்து மாலையை கழட்டி கொடுக்கறா. உடனே இவள் தூக்கி வீசி எறிகிறா, போயும் போய் பிச்சைக்காரத்தனமா அந்த மாலைக்காக நான் எங்கன்னு நினைச்சிட்டியோ, வெக்கமா இல்லையா உனக்கு, உன் பிள்ளை ராஜ்ய பரிபாலனம் பண்ணி நீ ராஜாங்கத்திய வசப்படுத்த வேண்டியவள் இப்படி கிடக்கிறியே அப்படின்னு சொல்லி அவ மனச மாத்தி, ராமன் 14 வருஷம் காட்டுக்கு போகணும், என் பிள்ளை பரதன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும்னு வரம் கேளு. தசரத சக்கரவர்த்திக்கு உன் மேல பிரியம் ஜாஸ்தி, அது இல்லாம ஏற்கனவே யுத்தத்துல நீ அவரை காப்பாத்தினதுனால உனக்கு 2 வரம் தரேன்னு சொன்னார், இது வரைக்கும் நீ வாங்கிக்கல, அதுக்காகத்தான் யார் யார்கிட்ட எதை சொல்லணும்னு வ்யவஸ்தை உண்டு, பாக்கிறவா கிட்ட எல்லாம் எல்லா ரகசியத்தையும் சொல்லப்படாது, நம்ம ஆத்துல வேலை பண்றவாட்ட ரகசியம் சொல்லவே கூடாது, அதை விட வேற வினையே வேண்டாம், அவ்வளவு மோசம். யார் யார்கிட்ட என்னென்ன விஷயங்கள் எவ்வளவு தூரம் பேசணுமோ அதோட நிறுத்திக்கணும், அதுக்கு மேல பேசணும்னா ஜென்மாவில கஷ்டம்தான். இந்த கைகேயி அந்த மாதிரி அந்த கூணி கிட்ட சொன்ன காரணத்தினாலேயே ஆச்சரியமா கூணி அதெல்லாம் சொல்லி கைகேயி மனசை கெடுத்துட்டாளாம். இது சாதாரணமா கைகேயி மனசை அவள் கெடுத்தா அப்படின்னு சொல்லுவா. ஆனா பெரியவாச்சான் பிள்ளை போன்ற பெரியவாள்லாம் வித்தியாசமான ஒரு அனுபவத்தை சொல்றா. கைகேயி அப்ப கூட மனசு கெட்டு போகலையாம், ஓரளவுக்கு சாதாரணமா இருந்தாலும் சாயங்காலம் தசரதன் அவளுடைய அந்தப்புறத்துக்கு வந்துட்டாராம். கைகேயி அவளுடைய ஆபரணங்கள்லாம் கழட்டி போட்டுட்டு மாளிகையில கோபகிரகம்னு ஒண்ணு, இதெல்லாம் எது கட்டி வைக்கணும், வீட்டுல மனுஷாளுக்கு வாழறதுக்கு இடம் இல்லாம இருக்கிற சமயத்துல கோபகிரகம், அதாவது ராணிகளுக்கு எல்லாம் கோபம் தான், அந்த ரூம்ல போய் உட்காந்துப்ப, தனியா கத்துவா இல்லாட்டி கையில கையெல்லாம் போட்டு உடப்பா. இவளை காணமே தெரியுமா, அவ கோபகிரகத்துல இருக்கா, கீழே தலைவிரி கோலமா தரையில படுத்துட்டு இருக்கா சந்தியா வேலை. இதெல்லாம் குடும்பத்துக்கு நல்லது இல்லை அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கா. சந்தியா வேலையில அப்படி தலையை விரிச்சு போட்டு அப்படி உக்காந்துக்கிறது, அப்ப சின்சியரா தளவாடுறது, இதெல்லாம் தரித்திரமான விஷயங்கள் அப்படின்னு காண கிடைக்கிறது. பெரியவா ஒரு விஷயம் சொல்றான்னா அதுக்கு காரணம் இல்லாம இருக்காது. தலைமுடி விழுந்தா கூட தெரியாது, எங்கேயாவது போய் உட்காரும், அப்ப சாப்பிடும்போது சாப்பாட்டு தட்டுல வந்து விழும், அப்ப என்ன சாப்பாடு வீணா போகும். அப்ப ஏதான ஒரு பொருளை வீணடிக்கிறோம்னாலே தப்பு தானே, அதனால இந்த வேலைகள் இதுக்கு மேல பண்ணப்படாதுன்னா பண்ணப்படாது. என்ன ஏதுன்னு பதறார் ஆச்சரியமா தசரதர். கடைசியில ஒரு வழியா இவள் வரத்தெல்லாம் கேட்டுட்டா, தசரதர் கெஞ்சறார். அதே சமயத்துல பகவான் ராமன் தன்னுடைய ஆராதன தெய்வமான ரங்கநாதனை பிரார்த்திச்சுருக்கான். ராத்திரி ரங்கநாதன் சன்னதியில் இருக்கணும்பா, நீயும் சீதையும் ரெண்டு பேரும் உபவாசம் இருங்கோன்னு வசிஷ்டர் சொல்லிட்டார். அப்ப ரெண்டு பேரும் ராத்திரி ரங்கநாதன் சன்னதியில இருக்காளாம். அந்த சமயத்துல அழகா பகவான் ரங்கநாதன் இடத்துல ராமன் பிரார்த்திக்கான, ரங்கா இந்த மாதிரி நாளைக்கு பொழுது விடிஞ்ச உடனேயே யுவராஜன் சொல்லி பட்டாபிஷேகம் பண்ணிடுவா, நான் காட்டுக்கெல்லாம் போனாதான் ராவணனை வேட்டையாட முடியும், ஏன்னா ராவணனை யுத்தத்துல வதம் பண்றேன்னு சபதம் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதனால ஹே ரங்கா, எப்படியாவது இந்த பட்டாபிஷேகத்தை கெடுத்துடு அப்படின்னு. ரங்கன் சிரிச்சாராம், ராமா நானே ஏதோ அர்ச்சகர் கட்டுற வேஷ்டி, அவர் கொடுக்கிற நிவேதனம், அவர் பண்ற தீபாராதனை நம்பின்னு இருக்கேன், நான் போய் என்ன பண்ண முடியும் அப்படின்னாராம். அப்ப உடனே பகவான் ராமன் சொன்னாங்க, அர்ச்சகருக்குள்ளே இருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிற நீதானே அப்பா, நீ சர்வஜன், சர்வசக்தன், சர்வலோக ரக்ஷகன், சர்வலோக சரண்யன், ஏதானும் பண்ணுங்கோ அப்படின்னு. அப்ப பகவான் இப்படி யோசிச்சாரா, அப்பதான் அழகா கூணி மனசுல புகுந்து இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் பிளான் பண்ண வச்சதே பகவான் ரங்கராஜன் தானா. அப்ப ஒரு சிதியில தசரதன் எவ்வளவோ கெஞ்சற கைகேகிட்ட, கைகேயி ஒரு சிதியில மனசு இறங்கி சரி வேண்டாம்ன்ற முடிவுக்கு வந்துட்டா. அப்ப பகவான் ரங்கநாதன் ராமனை பார்த்து சொன்னார், ராமா நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன், ஆனா இப்ப இனிமேல் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, உங்க அப்பா கைகேயி காலில் விடுற அளவுக்கு போயிட்டார், கைகேயி மனசு இறங்கிடுத்து ஒன்னும் பண்ண முடியாதுன்னு. பகவான் ராமன் ரங்கன் காலை இறுக்கி பிடிச்சான், ரங்கா உன் திருவடியே நம்பின் இருக்கிற என்ன கைவிட்டுடாதேன்னு. ரங்கன் அர்ச்சாவதார மூர்த்தி, ஸ்வயம் பகவானே மனுஷனா வந்தா அவனுக்கும் அர்ச்சாவதார மூர்த்தி தான் அனுகிரகம் பண்ணுவார்னா, நமக்கும் அர்ச்சாவதார மூர்த்தி தான் கதி. இங்க ராமன் அழக ரங்கனுடைய திருவடியை பிடிச்ச உடனே ரங்கன் கைகை மனசுல இன்னும் பலத்தை கொடுத்து, இல்ல ஒத்துக்காத, ராமன் காட்டுக்கு தான் போனோன்னு கேளுன்னு சொல்லி அழகா பிடிச்சு நிறுத்திட்டாராம். எல்லாம் விடிய 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 அடுத்த நாள் காத்தாலே ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஊரே காத்துருக்கு. ஆனா அடுத்த நாள் காத்தால கைகை மாதா கூப்பிட்டா, தசரதன் கூப்பிட்டாருன்னு போய் பார்த்தா, தசரதன் ஒண்ணு வாயே திறக்கல, கட்டல அப்படியே துக்கமா படுத்துன்னு இருக்கார். அப்ப கைகை சொல்றா, இந்த மாதிரி பகவான் கேக்குறான், ஏன் எங்க அப்பா என் முகத்துல பாக்காம இருக்காரு, ஏன் கோச்சிக்கிறாரு, நான் தப்பு பண்ணிட்டேன், அவர் மனசு நோகும்படியா நடந்துட்டேனா. அப்ப ராமனுடைய மனசு எப்படி இருக்கு பாத்துக்கோங்க, தசரதர் வந்தோடனே பார்க்கல, பேசல, சிரிக்கல, உடனே மனசு பதறான், ஐயோ அப்பாவுடைய மனசு துக்கப்படும்படியா ஒரு காரியம் பண்ணிட்டோமோ, அப்பாவுக்கு பிடிக்காத இதான ஒண்ணத்தை பண்ணிட்டோமோ அப்படின்னு பதறானா. அப்ப கைகை சொல்ல, இல்லப்பா நான் ரெண்டு வரம் வாங்கிட்டேன், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்றதுக்கு வருத்தப்படுறார், அதனால 14 வருஷம் நீ காட்டுக்கு போகணும், என் பிள்ளை பரதன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும்னு வரம் கேட்டிருக்கேன், அதை உங்ககிட்ட சொல்றதுக்கு உங்க அப்பா தயங்குறார், அதுக்காகத்தான் என்னை விட்டு சொல்ல சொன்னார் அப்படின்னு. அப்ப உடனே அப்பதான் ராமனுடைய முகம் சுருங்கி போச்சா, கைகை பார்க்கறதா, ராமனும் பதவி ஆசைக்க உட்பட்டுட்டானோ அப்படின்னு நினைக்கிற கைகை ரொம்ப உத்தமி, தன் பேரை கெடுத்துண்டு ராம கைங்கரியம் பண்ணவள். அவன் நினைச்சா, அடடா ராமனுமா அப்படின்னு நினைச்சும்போது பகவான் சொன்ன, ஏமா நீ சொன்னேன்னு சொன்னாலே நான் காட்டுக்கு போயிடுவேனேம்மா, எதுக்கு அப்பா அதெல்லாம் சொல்லணும். ஏ ராமா, பரதன் ராஜ்ய பரிபாலனை பண்ணணும்டா, நீ ராஜ்ய பரிபாலனை பண்ணப்படாது, நீ நாட்டை விட்டு காட்டுக்கு போன்னு சொல்லியிருந்தா நான் போயிருப்பேனேம்மா, இது எதுக்குமா அப்பா சொன்னான்னு சொல்லல, அப்ப உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையாமான்றான ராமச்சந்திரமூர்த்தி. கைகை ஒரு கஷணம் அசந்து போயிட்டாளாம். ஏன்னா கைகையை போல ராமபக்தி பண்றதுக்கு இனி ஒரு ஆள் கிடையாது. அவ்வளவு அழகா பகவான் சரின்னு சொல்லி அப்பாவை சேவிச்சுட்டு தோ கிளம்புறேன்னு கிளம்பிட்டானோ. அவ்வளவு அழகா சீற்றமில்லாதானை பாடிப்பற, சீதை மணாளனை பாடிப்பற அப்படின்னு பெரியாழ்வார் பாசுரம். ஈற்றத்தாய் பின்தொடர்ந்து எம்பிரான் என்ற மாற்றுத்தாய், அவ்வளவு அழகா கொடிய வனம் போகே என்று சொல்லும் சமயத்துல கூற்றுத்தாய் சொல்ல கொடிய வனம் போன சீற்றமில்லாதானை பாடிப்பற. யமதர்மராஜனுடைய ரூபம் போல இருக்க கைகையை சொல்ல காட்டுக்கு போன அந்த ராமனை பாடி கொண்டாடு அப்படின்றார் பெரியாழ்வார். என்னன்னா முன்னாடி நாள் ராத்திரி வரைக்கும் நாளைக்கு உனக்கு யுவராஜன் 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 சொல்லிட்டார். ஊரே அலங்காரம் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ராமனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஏ ராமா இன்னைக்கு தாண்டா உன வாடா போடாதான் பேச முடியும், நாளைக்கெல்லாம் யுவராஜ ராமாவுக்கு ஜெய் சொல்லணும், அதனால இன்னைக்கு உன வாடா எங்களுக்கு எல்லாம் பார்ட்டி கொடுறா வாடா, அதான் கடைக்கு போலாம், இல்லாட்டி வா அழகா நம்ம எல்லாம் ஜோரா ஆனந்தமா எங்களுக்கு ஏதான பக்ஷணம் வாங்கி கொடு, இல்லாட்டி வா ஒரு வாக்கிங் போலாம், நாளில இருந்து நீ யுவராஜ குமாரன் உன்ன போய் நாங்கெல்லாம் இனிமேல்லாம் பேச முடியாது, பேசினாலும் எங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டா. இந்த குழந்தைகள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த கல்யாணத்துக்கு எல்லாம் பேச்சுலர்ஸ் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. பேச்சுலர்ஸ் பார்ட்டின்னா நியாயமா பார்ட்டியும் உண்டு, இப்படி வெளில போவார்கள் சுத்துவார்கள் அரட்டை அடிப்பார்கள், அதை நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ராமனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சத்தியகந்தர்கள். ஏ ராமா வாடா, நாளைக்கெல்லாம் அப்படி பேச முடியுமா தெரியாது, அதுக்கப்புறம் நீ ரொம்ப பிஸி ஆயிடுவாய், யார் உன்னை பாக்குறது அப்படின்லாம் பேசிட்டு இருக்காளாம். இப்படி ஊரே கோலாகலத்துல இருக்கு. வயசானவாள்லாம் தலைமுடிக்கெல்லாம் டை அடிச்சுக்கிறாளாம், நிறைய பேர் பல்செட்டில் எல்லாம் வச்சுக்கிறா. ஆச்சரியமா குழந்தைகள்லாம் ஜோரா அலங்காரம் பண்ணிக்கிறது, ஸ்திரீகள்லாம் விதவிதமா புடவை எடுத்துக்கலாம், மேட்சிங்கா ஜுவல்லரிலாம் எடுத்துக்கலாம். நாளைக்கு ராமனுடைய பட்டாபிஷேகம்னு ஊரே ஆனந்தத்தை திளைக்கிறது. இவ்வளவு நடந்திருக்கு, சீதைக்கு சந்தோஷம், லக்ஷ்மணனுக்கு சந்தோஷம், அத்தனை பேருக்கும் சந்தோஷம். அடுத்த நாள் காத்தாலும் இவன் காட்டுக்கு போறான்னு ரெண்டு பேருக்கு தான் கன்ஃபார்மா தெரியும். ஒன்னு ரங்கராஜன், இன்னொன்னு ராமச்சந்திரமூர்த்தி, வேற யாருக்கும் தெரியாது. இல்லாட்டி ராமன் மனுஷனாவே பார்ப்போம், வால்மீகி வந்து ராமனை தெய்வமா பரிசாசில்ல, மனுஷனாவே வச்சுப்போமே. பகவான் பாட்டுக்கு அப்பா சொன்னா சரிப்பான்னுட்டான். அடுத்த நாள் காத்தால கூப்பிட்டுட்டு, இப்ப உனக்கு ராஜ்யம் கிடையாது, காட்டுக்கு போ. நமக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து நம்ம கிட்ட அப்பா சொன்னாருன்னா என்னாகும், அடுத்த நிமிஷம் அப்பா தலையை சீவிடுவோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா வாழ்க்கையில இந்த சுகங்கள் தானே பெருசுன்றும். ஆனா ராமன் ஒண்ணுமே சொல்ல, அப்ப கூட அப்பாவை சேவிச்சான், மனசுல ஒரு கோபம் இல்லை, அப்பாவை கேவலமா ஒரு வார்த்தை பேசல. இப்ப நமக்கு என்ன வேண்டிய நடக்கல, யார் பண்ணி கொடுக்கலன்னா அம்மாவா இருந்தானே அப்பாவா இருந்தானே, உடனே வார்த்தைகள் தடித்து விழும். ஏதோ அப்பா அம்மாக்கள்லாம் அன்போடு இருக்கிறதுனால அந்த வார்த்தைகளுக்கு பெருசா வில கொடுக்கல, மனசை பாதிக்கிறது இருந்தாலும் பெருசா எடுத்துக்கிறது இல்ல. ராமன் அதுவும் சொல்லலையா, மனசுல நினைக்க கூட இல்ல, அதுவும் ஒரு குணம் இல்லையா. சரிமான கிளம்புறான். அப்பையும் கைகை சும்மா இல்லாமல், இதெல்லாம் பரதனுடைய சொத்து, நீ எப்படி போட்டு போறனு எல்லா ஆபரணங்கள்லாம் கழட்டி வச்சுட்டு மர உரி தரிச்செண்டு பகவான் கிளம்புறான். வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை சுவாமி காட்டுறார். நேத்தி ராத்திரி இன்னைக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் நார்கள், இன்னைக்கு காத்தால இல்ல காட்டுக்கு போ, ஒண்ணு அடுத்த வாழ திட்டுவோம், இல்லாட்டி ஆச்சரியமா நம்ம தற்கொலை பண்ணிடுவோம், இல்லாட்டி புலம்புவோம், இல்லாட்டி என் தலையெழுத்துன்னு எல்லாம் சொல்லுவோம். ஆனா ராமன் ஒண்ணுமே சொல்லல, மனசுல கூட நினைக்கல, சந்தோஷமா காட்டு கிளம்புறானா. ஜனங்கள்லாம் போக விடமாட்டோம், நாங்களும் வருவோம்லாம் சொல்ல, எல்லாரையும் ஏமாத்திட்டு காட்டுக்கு போனவன் ராமச்சந்திரமூர்த்தி. ஒரு வாழ்க்கையில ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஒரே நாள்ல பாத்துக்கலாம், ஒரு ராத்திரி இப்படி, ஒரு அடுத்த நாள் காத்தால இப்படி. இதுதான் வாழ்க்கை, எது வேணா எப்ப வேணா எப்படி வேணா மாறும், இதுதான் வாழ்க்கைன்னு நம்ம வாழ்ந்து காட்டணும்னு வாழ்ந்து காட்டினவன் ராமச்சந்திரமூர்த்தி. அப்ப யுவராஜ பட்டாபிஷேகம் சொல்லி அடுத்த நாள் காட்டுக்கு துரத்துறா ராமன், ரைட்டா. அப்ப எவ்வளவு அழகா பகவான் ஹேண்டில் பண்ற சிச்சுவேஷன். சரி, இதுவும் கடந்து போகும், இதுவும் நன்மைக்கே. சரி, நேற்று ராத்திரி அப்படி சொன்னார்களா, இன்னைக்கு எப்படி சொல்றாரு, நம்மளால அப்படி ஏத்துக்க முடியுமா, யோசனை பண்ணி பாருங்க, ரொம்ப கஷ்டம். ஆனா ராமன் அப்படியே அந்த யதார்த்தத்தை ஏத்துக்கிறான். பெண் பிள்ளை அதை பிடிச்சுட்டா. முன்னாடி நாள் சொல்லியிருக்கா இவர் ராமனா ஆசைப்படல, ராமனா கேட்கல. சரியா சொன்னோம்னா ராமன் கத்திய காட்டி அவ அப்பா மிரட்டி ஜெயில போட்டுட்டு ராஜ்யத்தம் எடுத்துக்கணும். பூரண உரிமை ராமனுக்கு உண்டு. தசரதனே சொல்ல, ராமா நான் வயசான ஏதோ வளர்றேன், நீ நரஸ் பண்ணி ஜெயில வச்சுட்டு இந்த ராஜ்யம் உன்னுடைய சொத்து நீ எடுத்துக்கோடான்னு சார். நடக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பரதன் வந்து கெஞ்சறான், அப்பையும் நடக்கல. 14 வருஷம் காட்டுக்கு போய் பகவான் அவ்வளவு அழகா திரும்பி வந்தார். பகவான் திரும்பி வந்தனால தான் வடக்குல எல்லாம் தீபாவளியா கொண்டாடுறார்கள். அப்ப வாழ்க்கையில என்ன வந்தாலும் அப்படியே ஏத்துக்கிற ஒரு மனப்பக்குவம். ஆசைப்பட்டதெல்லாம் நடந்தா வாழ்க்கை போரடிச்சிடும். என்ன சமயத்துல என்ன வேணா நடக்கட்டும், ஏத்துக்கணும். பகவான் ராமன் தான் நடத்தி காற்றான். அடுத்த நாள் ஊரே அழறது. ராமனுடைய தோழர்கள் இனிமேல் நாங்க ஊர்ல இருக்க மாட்டோம் சொல்ல, பகவான் நீ இருக்கணும்னு சொல்லி எல்லாரும் நிறுத்தி வச்சுட்டுதான் கிளம்புறான். 14 வருஷம் அவ்வளவு கஷ்டப்படுறான் பகவான். பெண் பிள்ளை சொல்றா, இப்படி சத்தியத்துக்காக அப்பாவுடைய வாக்க காப்பாத்துறதுக்காக 14 வருஷம் வனவாசம். சௌக்கியமா இருந்தவன், பரம சௌக்கியமா அப்பா பார்த்து பார்த்து வச்சிருந்தார். காட்டுக்கு போற சரி, காட்டுக்கு போய் நிம்மதியா இருந்தான. 1008 டென்ஷன். கடைசி 10 மாசங்கள் சீதையை ராவணன் தூக்கிட்டு போக எல்லாருக்கும் கதியா இருக்கக்கூடிய பகவான் அகதி மாதிரி காட்டுல அழைஞ்சான். அகதி மாதிரி காட்டுல அழைஞ்சு குரங்கு கூட்டத்தை பிடிச்சிண்டு அவாளை வச்சுண்டு பாலம் கட்டிண்டு ராவனுடைய தம்பி விபீஷணனை வச்சுண்டு ஜெயிச்சுண்டு ஒரு மனுஷன் ஒரு கஷ்ட காலத்துல எப்படி எல்லாரிடத்திலயும் அரவணைச்சு வாழ்க்கையை நடத்தணும், இதை சொல்லி கொடுத்தவன் ராமச்சந்திரமூர்த்தி. இத்தனை ஒரு பாசிட்டிவ் லைஃபுடைய எல்லா எக்ஸ்ட்ரீம்லயும் பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னா ராமாயணம் வாசிச்சோம்னா அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டப் வந்துடும். பெண் பிள்ளை அதை சொல்றா, அப்படி ஒரு நாள்ல வாழ்க்கை மாறின சமயத்துல கூட ஒன்னும் கவலைப்படாம காட்டுக்கு போனாரு. நானடானா இந்த ஊர்ல ஒன்னும் கிடைக்காது, பஞ்சம் பிழைக்க வேற ஊருக்கு போலான்னு போறேன்னு. நீங்க போய் என்னடானா என்ன போய் ஊரை விட்டு போகாதேடி, போகலாமான்னு கேக்குறேள். மசல் புழுக்க வரப்புல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன, எப்பேற்பட்ட மனசு எப்பேற்பட்ட தவம் ராமச்சந்திர மூர்த்திக்கு. அந்த கஷ்டத்தை திரும்பி புலமும் இல்லையா ராமன், சரி என்னோட வாழ்க்கை நடந்தது. அப்ப இந்த மாதிரி பக்குவம்லாம் அடியாளுக்கு கிடையாது சுவாமி அப்படின்னு விட்டாளாம் பெண் பிள்ளை. என்ன ஆச்சரியமா இவள் இதை சொன்னது லக்ஷ்மணன் இடத்துல. அந்த லக்ஷ்மணன் ராமன் கூடவே போய் வழியடிமை செய்த லக்ஷ்மணன். ராமன் காட்டுக்கு போறானோடனே லக்ஷ்மணனுடைய அம்மா சொல்ற, சிஷ்டத்துவம் வனவாசாய சுமித்ரா தேவி சொல்லிட்டா, பயல உன்னை பெத்ததே காட்டு வாழ்க்கைக்கு தான, போடா பயலே அப்படின்னா. 14 வருஷம் பகல் பொழுதெல்லாம் லக்ஷ்மணனாகவும் ராப்பொழுதெல்லாம் ஆதிசேஷனாகவும் இருந்து பார்த்து பார்த்து கைங்கரியம் பண்ண லக்ஷ்மணன். அந்த லக்ஷ்மணன் இந்த ராமானுஜர். இவர்கிட்ட அவள் சொல்றா, காட்டுக்கு போனேனோ பெருமாளை போலே. ராமானுஜர் கண்கள் கலங்கி போயிடுத்தான். 14 வருஷம் என்ன பாடுபட்ட பகவான் ஜடாயுக்கு மோட்சம் கொடுத்தத சொல்றதா, சபரிக்கு அனுகிரகம் பண்றத சொல்றதா, கவந்தனுக்கு கிருபை பண்ணதை சொல்றதா, சீதையை பிரிஞ்சுட்டு அழுததை சொல்றதா, சுக்ரீவனுக்காக வாலிய வதம் பண்ணதை சொல்றதா, ஆஞ்சநேயர் தூது விட்டதை சொல்றதா, சரணாகதி பண்ண விபீஷணனுக்கு அனுகிரகம் பண்ணதை சொல்றதா, இல்லாட்டி விபீஷணன் சொன்னான்றதுக்காக சமுத்திரராஜனிடத்துல தான் சரணாகதி பண்றேன் திருப்புல்லான்னு கர்ப்பசேன ராமனா படுத்திருந்தார் அதை சொல்றதா, ஹே ராமா அப்படின்னு ராமத்தியானம் பண்ணிட்டு ராமநாமத்தை சொல்லி அப்படியே கண்கள் சிவக்க நின்னார் யதிராஜர் சுவாமி ராமானுஜர். வாஸ்தவம் தானே, இப்படி யாராலையா காட்டுக்கு போக முடியும்? அதாவது யுத்தத்தை தோத்து காட்டுக்கு ஓடுவா, யாரையாவது ஏமாத்திட்டு தப்பிக்கிறதுக்காக காட்டுல ஓடுவா. ஆனா தன்னுடைய உரிமை எல்லாத்தையும் விட்டுவிட்டு காட்டுக்கு போனார் பகவான் அப்படின்னா அந்த மாதிரி பாவம் எனக்கு இல்ல சுவாமி. காட்டுக்கு போனேனோ பெருமாளை போலே. அடியாள் மசல் பிழுக்க சுவாமி ராமன் மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா சாதாரணமா ராமன் சொல்லுவா, நிலைப்பது நெஞ்சு ராமனை போல் நட, மாறுவது மனம் கிருஷ்ணன் சொல்வதை கேள் அப்படின்னுவார்கள். அந்த நெஞ்சு ராமன், அவனேதான் ராஜனா இருக்கான். அப்ப அவனுக்கு ஜெயிக்க தெரியாதா, அவ்வளவு வசதி. ஆனா அந்த ராமன் எல்லாத்தையும் விட்டுட்டு அகதி போல காட்டுக்கு போனான், ஜெயிச்சு காட்டினான். அதாவது வாழ்க்கை உச்சாணி கும்பல இருந்தார், இப்ப அதல பாதாளத்தை விழுந்துட்டார் இல்லையா, அந்த மாதிரி அதல பாதாளத்துல போய் கூட ஜெயிச்சு காட்டின ஒருத்தன் ராமச்சந்திரமூர்த்தி. பெண்பிள்ளை சொல்றா, என் பெருமாள் காட்டுக்கு போயிட்டாரே, திருப்பார் கடல்லையும் பரமபதம் ஆகிய வைகுந்தத்திலையும் ஆச்சரியமா நிம்மதியா சௌகரியமா இருக்கிறவர், இப்படி லோக சேமார்த்தமா காட்டுக்கு போய் எல்லாருக்கும் நல்லது பண்ணாரே, பெருமாள் மாதிரி என்னால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்ல ராமானுஜர் அப்படியே நின்ற. 14 வருஷம் ராமனுடைய வனவாசம், பகவானுடைய அந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்தது. பகவான் அப்படின்னு நினைச்சிருந்தார், 14 வருஷம் கூட இருந்தது நினைச்சிருந்தார். பெண்பிள்ளை அதுக்குள்ள அடுத்த வாக்கியம் சொன்னான். என்ன வாக்கியம்ன்றது நாளைக்கு பிருந்தாவனத்துல உட்கார்ந்து சொல்றது. இது நிஜமாவே இது ரொம்ப ஆச்சரியம். என்னன்னா, பெருமாள் காட்டுக்கு யாத்திரை போகிறத பத்தி வாசகம் கரெக்டா, அது பயணம் ட்ரெயின்ல போகும்போது நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது என்னன்னா, நான் இன்னைக்கு காத்தால வீட்டுல ரெக்கார்ட் பண்ணிடலாம், நேத்து நைட் ரெக்கார்ட் பண்ணலாம், நான் எல்லாம் பிளான் பண்ணேன், ஆனா முடியல எனக்கு. பகவத் சங்கல்பம் இல்லாம ரெக்கார்ட் பண்ண முடியாது. கரெக்டா பிருந்தாவனம் போகும் பொழுது காட்டுக்கு போனேனோ பெருமாளை போலேன்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம். அதனால இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை லைஃப் இஸ் எ ஜேர்னின். நிஜமாவே அந்த வாழ்க்கையில பலவிதமான சம்பவங்கள், பலவிதமான பிரயாணங்கள், ஆனா ஒவ்வொரு பிரயாணத்தில முடிவிலையும் ஒன்னே ஒண்ணுதான் மிச்சம், பகவான் மட்டும்தான், அனுபவம் தான் மிச்சம். அதனால பெண் பிள்ளை ராமானுஜர் பார்த்தார், நாம் அந்த பெண் பிள்ளை அடிய உற்றிண்டு இனிமேல் எங்கேயாவது நான் காட்டுக்கு போனேன், பார்க்குக்கு போனேன், கடைக்கு போனேன், எங்கேயாவது போனேன் அப்படின்னா பெருமாளை போலே நினைச்சுக்கோங்க. அதானே இல்லை, நம்ம சொல்றோம் எல்லாரும் அவ்வளவு கஷ்டப்படுறேன், இனிமேல் அந்த கஷ்டம்ன்ற வார்த்தையே சொல்லாதீங்க. ஒன்னும் இல்ல, இந்த ராமனுடைய நிலைமையில உங்களை நிறுத்தி பாருங்க. இந்த மாதிரி உங்க வாழ்க்கை நடந்தா ஹவ் யூ வில் பிஹேவ், அந்த பிஹேவியரே இருக்காது, அப்புறம் தான் ஹவ் யூ வில் பிஹேவ்ன்ற வார்த்தை. அப்ப மனசுல அந்த வைராக்கியம், அந்த திருடம், பெருமாளை போல ஒரு பக்குவப்பட்ட மனசு. பெருமாளால முடியும்னா நம்மளால முடியும், அது எப்படி நம்மள அவர் ஒண்ணா, நம்மள அவர் ஒண்ணு இல்ல, ஆனா நமக்குள்ளே அந்த பலத்தை அவரே கொடுப்பார். அத்தனை வசதி, காட்டுக்கு போனேனும் பெருமாளை போலே. அப்ப நம்மளும் கூட காட்டுக்கு போலாம் இல்லையா, பெருமாளோட பெண் பிள்ளை எவ்வளவு அழகா சொல்லிட்டாள். ராமானுஜர் அப்படியே மயங்கி நிக்கிறார், நீங்களும் மயங்கி நில்லுங்கோ. பெண் பிள்ளை ரீகாப் இன்னைக்கு கிடையாது, இருந்தாலும் சொல்லுவோமா, அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே, அகமொழித்து விட்டேனோ வித்துரரை போலே, தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்னியை போலே, தசமுகனை சிற்றேனோ பிராட்டியை போலே, பிணமெழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போலே, பிணவிருந்திட்டேனோ கண்டா கர்ணனை போலே, தாய்கோலம் செய்தேனோ அனசூயையைப் போலே, தந்தை எங்கே என்றேனோ துருவனை போலே, மூன்றெழுத்து சொன்னேனோ சத்ரபந்துவை போலே, முதலடியை பெற்றேனோ அகலிகியைப் போலே, பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளைப் போலே, எம்பெருமான் என்றேனோ பட்டர் பிரானை போலே, ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசையார்களை போலே, அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரைப் போலே, ஏதேனும் என்றேனோ குலசேகரரை போலே, யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலே. எத்தனாவது வாக்கியம் கிருஷ்ணனோட வாக்கியம்? சரி, ராமனோட வாக்கியம் எத்தனாவது வாக்கியம்? சரி, போகும்போது சொல்லி பார்ப்போம். யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலே, அடையாளம் சொன்னேனோ கபந்தனை போலே, அந்தரங்கம் சொன்னேனோ திரிஜடையை போலே, அவள் புரியை அவன் தெய்வம் என்றேனோ மண்டோதிரியை போலே, அகம்பேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரை போலே. எத்தனாச்சு? 20 ஆச்சா? தேவு மற்றியேனோ. சரி, 12வது வாக்கியம் என்ன? 21வது வாக்கியம் என்ன? 13வது வாக்கியம் என்ன? 31வது வாக்கியம் என்ன? குடை முதலானதான. பரவாயில்ல, 24 சொல்லணும், 21 சொல்லணும், 21. தேவ மற்றியேனோ மதுரகவியாரை போலே, பெற்றேனோ தேவக்கியை போலே, ஆழிமறை என்றேனோ வசுதேவரை போலே, ஆயனாய் வளர்த்தேனோ யசோதையை போலே, அணுயாத்திரை செய்தேனோ அணிலங்களை போலே, அவள் பொறியை ஈந்தேனோ குச்சேலரை போலே, சியரை போலே, புக்கேனோ சஞ்சயனை போலே, தால் பெற்றேனோ ஜனகரை போலே, கடித்தவனை கண்டேனோ திருமங்கையாரை போலே, வானது ஆனேனோ அனந்தாழ்வான் போலே, கொண்டு திரிந்தேனோ திருவடியை போலே, இழைப்பு விடாய் தீர்த்தேனோ நம்பாடுவானை போலே, இல் கண்டேனோ முதலாழ்வார்களைப் போலே, இருமன்னரை பெற்றேனோ வால்மீகரை போலே, இருமாலை ஈந்தேனோ தொண்டடி பிடியாரை போலே, அவனுரைக்க பெற்றேனோ திருக்கச்சியாரை போலே, அவன்மேனி ஆனேனோ திருப்பானரை போலே, அனுப்பி வையும் என்றேனோ வசிஷ்டரை போலே. அனுப்பி வையும்ன்ற வார்த்தைக்கு ஈக்குவலான்டான இன்னொரு வாக்கியம் என்ன? அனுப்பி வையும் என்றேனோ வசிஷ்டரை போலே. இதுக்கு சம்பந்தமான ஒரு வாக்கியம் பக்கத்துல உண்டு. அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரை போலே, இது அனுப்பி வையும் என்றேனோ. சில வாக்கியங்கள்ல பக்கத்து பக்கம் ஆனா இங்கேயோ சொல்றாரு. அனுப்பி வையும் என்றேனோ வசிஷ்டரை போலே, அடிவாங்கினேனோ கொங்கில் பிராட்டியை போலே, இட்டேனோ குறவநம்பியை போலே, மூலம் என்று அழைத்தேனோ கஜராஜனை போலே, கொடுத்தேனோ கோணியை போலே, பூவை கொடுத்தேனோ மாலா காரரை போலே, வழியடிமை செய்தேனோ லட்சுமணனை போலே, வைத்தவிடத்திருந்தேனோ வைத்தவிடத்திருந்தே பரதனை போலே, இங்கும் இங்கும் உண்டென்றேனோ பிரஹ்லாதனை போலே, இங்கில்லை என்றேனோ இதுபாண்டனை போலே, போனேனோ பெருமாளை போலே. சரியா? காடு நிஜமாவே வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும், ஐயோ ஒரு ராத்திரி எப்படி மாறிடுத்து, ஒரு ராத்திரியா நிலைமை மாறிடுத்துன்ற இல்லையா? இப்ப சென்னை பிளட்ல எல்லாம் ஒரு நாள் ராத்திரியில ஒருத்தர் பேரோட வாழ்க்கையை தலைகீழா புரட்டி போட்டுடுத்து. குஜராத் பூகம்பத்துல பெரிய பெரிய வைர வியாபாரிகள்லாம் அந்த நிலநடுக்கத்துல எல்லாம் தரமட்டமாக அடுத்த நாள் ஒருவேளை சாப்பாட்டுக்கு அடுத்தவா முன்னாடி கையேந்து நின்னோம். இந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள் பல சம்பவங்கள் வாழ்க்கை நடக்கிறது. எது வந்தாலும் ராமனை நினைச்சுக்கோங்க. ராமா இது போல ஒரு மனம் தா, தங்கும் மனம் நீ எனக்குத்தா, தாங்கும் மனம் நீ எனக்குத்தா, உன்னுடைய பக்தி தங்கும் மனம் எனக்குத்தா, எதையும் தாங்கும் மனம் எனக்குத்தா. பாரதியார் வார்த்தையை சொல்லணும்னா மனதில் உறுதி வேண்டும். என்ன வேணா நடக்கட்டும், மனதில் உறுதி வேண்டும். நிச்சயமா நினைவு நல்லதா வேணும், சரி சத்தியமா. அப்ப மனதில் உறுதி வேண்டும். பெண் பிள்ளையதான் சொல்றா, அந்த மாதிரி உறுதி எனக்கு இல்ல சுவாமின்னு விட்டா இல்லையா. ராமானுஜர் பார்வை பார்த்தவன, ராமானுஜர் பார்த்தவன அவளுக்கு மனதில் உறுதி. என்னவனா இருந்தாலும் சரி, நான் போமாட்டேன் திருக்கோளர் விட்டு ஒரு தைரியம் வந்து விடுத்தான். அந்த மனதில் உறுதி நமக்கும் கிடைக்கும் நிச்சயமா. இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்தை நினைச்சு நினைச்சு அப்பப்ப இந்த புலம்புறது அழறது என்ன மாதிரி கஷ்டப்படுறா, யாரும் இல்ல எனக்கு விவரம் பத்தல, இதெல்லாம் சும்மா ஊருக்கு ஏமாத்துறதுக்கு வசனம் சொல்லிட்டு கிடக்கலாம். மனதில் உறுதி வந்தாச்சு, இனிமேல் யாராவது ஐயோ பாவனை ஓடி போயிடுன்னு திட்டணும், யாராவது அஜுயோ ஆயிடுத்து என்ன உனக்கு என்ன போச்சு வாய் மூடிட்டு போன்னு சொல்லணும். இந்த சுய பச்சாதாபம் மத்தவ ஐயோ பாவம்ன்றத கேட்கறத விட்டோம்னாலே மனதில் உறுதி தானா வந்துடும். இனி மனதில் உறுதி மட்டும்தான். ஜெய் போலோ திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு ஜெய், ஜெய் போலோ திருக்கோளூர் வைத்தமானிதி சுவாமிக்கு ஜெய், ஜெய் போலோ திருக்கோளூர் மதுரகவி ஆழ்வாருக்கு, ஜெய் போலோ தாமிரபரணி மாதாக்கு, ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம், ஜெய் ஜெய், ஜெய் போலோ யதிராஜ சுவாமி ராமானுஜமூர்த்திக்கு, ராதே கிருஷ்ணா சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம், ராமானுஜ ராமானுஜ ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.